வாசிக்க கேட்டோம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கண்ணில் மூடி ஜெபிப்போம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்றைக்கு பவுல் தெஸலோனிக்கேயருக்கு எழுதும்போது எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று எழுதியிருக்கிறாரே சுவாமி. அவ்விதமாக இன்றைக்கு உம்முடைய வசனம் எங்களுக்கு வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினால திருச்சபையாக நாம் தொடர்ந்து எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலிருந்து தேவனுடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலிருந்து திருச்சபையை குறித்து நாம் தியானித்தோம். இறுதியாக நாம் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அதை மையமாக வைத்து ஒவ்வொன்றாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த தேவனுடைய சர்வாயுதம் வர்க்கத்துல மூன்றாவது காணப்படக்கூடிய the shoes of the gospel of peace, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, the shoes of the gospel of peace. வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எபேசியருக்கு எழுந்த நிருபம் 6 வசனங்கள் 10-17 வசனம் வரைக்கும், எபேசியர் 6 வசனங்கள் 10 முதல். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணம் என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இதுதான் நாம் இந்த வசனங்களை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இன்றைக்கு ஏற்கனவே சொன்னது போல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அல்லது ஆவிக்குரிய யுத்தம், அதன் தலைப்புல தான் நம்ம இவைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சோ நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த வசனத்தில், குறிப்பாக இந்த 15 வசனத்துல நாம் வாசிக்கும் போது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, த ஷூஸ் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் பீஸ், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பீஸ், ஓகே, ஆவிக்குரிய ஒரு யுத்தம் சமாதானம். இட் இஸ் ஐரானிக்ல, இவைகள் இரண்டும் எப்படி ஒன்றோடு ஒன்று நாம் தியானிக்க முடியும் அல்லது ஒன்றோடு ஒன்றாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும் போது அங்க வயலன்ஸ், ஓகே, அல்லது த்ரெட், சேலஞ்ச், இப்படிதான் நாம் யோசிப்போம். ஆனா இந்த இடத்துல அப்போஸ் நாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது சமாதானம் என்று குறிப்பிடுகிறார். ஓகே, சோ this is interesting. It is important to remember that spiritual warfare has nothing to do with literal physical warfare against human enemies. Okay? இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் அ பிசிக்கல் வார்ஃபேர் அகெயின்ஸ்ட் ஆர் எனிமிஸ், பட் திஸ் ரெப்ரசன்ஸ் அ ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் தி அல்டிமேட் எனிமிஸ். ஆகவேதான் பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் போது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரிச்சையை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாய் இருங்கள் என்று சொல்றார். ஏன் அப்படின்னா, yeah, this is against our ultimate enemies. Now the spiritual forces that stand behind and incite acts of literal violence, aggression, strife, hatred, bitterness, actual flesh and blood warfare. So spiritual warfare is the solution to human warfare. In the pagudiyila nam paarkumbodhu, this is not something which we will use it as an offensive equipment. Rather, it's going to be an equipment that is undergirded by peace. சமாதானத்துக்கு சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. So, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து த ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ், முன் நிபந்தனை. இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக வி நீட் டு நோ சர்டன் திங்ஸ். ஓகே, தேர் ஆர் சம் ப்ரீ ரிக்வஸ்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் டாக்டரல் ப்ரோக்ராம் பண்ணும்போது சில கிளாஸஸ் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளாஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்பாக இந்த ஒன் ஆர் டூ கிளாஸஸ் நீங்கள் எடுத்திருந்திருக்க வேண்டும். அந்த பேசிக் லெவல் கிளாஸஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தே வில் அலோவ் அஸ் டு டேக் டாக்டரல் லெவல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதே போலதான் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக நாம் இரண்டு காரியத்தை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது, யூ நீட் டு ஹேவ் பீஸ் வித் காட். ஓகே, இது சமாதானம். இது ஒரு நேரடியாக நாம் எதிர்கொள்ளுகிற ஒரு போராட்டம் அல்ல, இது சமாதானத்தை அணிந்து செயல்படுகிற ஒரு காரியம். ஆகவே யூ நீட் டு ஹேவ் பீஸ் வித் காட். எபேசியர், இதே நம்ம எபேசியர்லேருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 13-17 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து. பட் நவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் யூ ஒன்ஸ் வேர் ஃபார் ஆஃப் ஹவ் பீன் பிராட் நியர் பை தி பிளட் ஆஃப் கிரைஸ்ட், ஃபார் ஹீ இஸ் ஆர் பீஸ். நம்முடைய சமாதான காரணர் ஏசு. சோ 15 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, தஸ் மேக்கிங் பீஸ். தொடர்ந்து, பகையை சிலுவினால் கொன்று அதனால் இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். So he came and proclaimed peace to you who were far off and peace to those who were near. அவர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், அல்லது சிலுவையின் மூலமாக நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவனுக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். நம்முடைய அக்கிரமே நமக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு தடுப்புச் சுவராக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தடுப்புச் சுவரை நீக்கி போட்டார் சமாதானத்தின் மூலமாக. சமீபத்தில் ரோமருக்கு எழுந்த நிருபத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 5:1 என்ன வாசிக்கிறோம்? Therefore, since we are justified by faith, we have peace with God. இவ்விதமாக நாம் தேவனுக்கு அந்நியராய் இருந்தோம், தேவனுக்கு விரோதமாய் காணப்பட்டோம். இப்படி காணப்பட்ட நம்மை தேவன் விசுவாசத்தினாலே, போன வாரம் நாம் தியானித்தோமே, நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We have been imputed with Christ's righteousness. So, we have peace with God. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் தொடுத்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஹேவ் பீஸ் வித் காட். அந்த செயல்பாட்டிற்கு நாம் செய்ய வேண்டியது மிக பெரிதான காரியம் ஒன்றுமே இல்லை. காரணம், சிலுவையில் இயேசுவானவர் பகையாய் நின்ற எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தின் மூலமாக ஒன்றாக சேர்த்துள்ளார், ஒன்றாக இணைத்துள்ளார். சோ இந்த பீஸ் வித் காட் இருக்கும் போது இதனுடைய அவுட்கம் என்னன்னா, வி ஹாவ் பீஸ் ஆஃப் காட். வென் வி ஹாவ் பீஸ் வித் காட், தேவனோடு நாம் சமாதானமா இருக்கும் போது நமக்கு அதன் மூலமாக கிடைக்க பெறுகின்றது என்னவென்றால், பீஸ் ஆஃப் காட், தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானம், பீஸ் ஆஃப் காட், வி வுட் நாட் ஹேவ் த பீஸ் ஆஃப் காட் இஃப் வி ஆர் நாட் பீஸ்ஃபுல் வித் அவர் செல்ஸ். ஓகே, சோ வி நீட் டு ஹேவ் பீஸ் வித் காட். அதற்கு சிலுவையில் தேவன் தாமே அவருடைய குமாரன் மூலமாக பகையை நீக்கி போட்டு சமாதானத்தின் மூலமாக இணைத்திருக்கிறார். சோ அதன் விளைவாக நமக்கு பீஸ் ஆஃப் காட் கிடைக்கிறது, தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் if we are not peaceful with ourselves, we would not have the peace of God. எப்படி நமக்குள்ளாக நாம் சமாதானமா இருக்க முடியும்? தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறதா? சில சமயத்தில் இருப்பது கிடையாது. முதலாவது, இஃப் வி கிவ் ஆர்செல்ஸ் டு த டிசையர்ஸ் ஆஃப் த ஃபிளஷ், வி வுட் நாட் ஹேவ் த பீஸ் ஆஃப் காட். இவன் தோ ஜீசஸ் மேட் பீஸ் வித் அஸ், பட் இஃப் வி கிவ் ஆர்செல்ஸ் டு த டிசையர்ஸ் ஆஃப் த ஃபிளஷ், த மூமெண்ட் யூ பிளீஸ் யுவர் பாடி, பயம் வருது, அடுத்தது ஷேம், guilt, அதை தொடர்ந்து we lose our peace. Kent Hughes என்கிறவர் என்ன சொல்றார்னா, if we are Christians, we have peace with God, okay, because of the work of Christ. But the tragic irony is that many of us do not have the peace of God because we have pushed it away through rebellion and neglect. We don't have to earn our righteousness. அதுதான் போன வாரத்தில் நாம் தியானிக்க கேட்டோம். அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். But we do not have the peace of God because we push it away. How? By giving ourselves to the desires of the flesh. இன்றைக்கு நாம் வாசித்தது ரோமர் 13:1. ரோமர் 13:1 வசனங்கள் 12-14 என்ன வாசிக்கிறோம் என்றால், The night is far gone, the day is near. Let us then lay aside the works of darkness and put on the armor of light. As long as we don't lay aside the works of darkness, we won't have the peace of God. Let us live honorably as in the day, not in reveling and drunkenness, not in debauchery and licentiousness, not in quarreling and jealousy. Instead, put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to gratify its desires. Dur ichchagalukku idamaga ungalude udalai peenamal irundhu kattraagi Yesu Kristuvai tharithukollungal. We need to have the peace of God. That's the number one prerequisite. If we don't have peace within ourselves, how can we become peacemakers? So nammudaiya sarirathin ichchaigalukku naam nammai vittu vidakudadu. Adutathu, we lose the peace of God if we worry too much. யோசித்து பார்த்திருக்கீங்களா? பாவம் செய்யும் போது நாம் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அடுத்தது, நாம் அதிகமாக கவலைப்படும் போது தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். பிலிப்பியர் 4:6-7 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீங்கள் கவலைப்படும் போது தேவ சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் கவலைப்படாமல் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவருடைய சன்னிதானத்தில் நாம் வைக்கும் போது தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். கோரி டென் பூம், அவர்களை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. She was a Dutch writer, 1892 to 1983. The Hiding Place. Corrie ten Boom pathi theriyuma? Okay, oru thala, right. Avanga enna na, and the Second World War time la, avangalude veetta yudhargal thappi odi varumbodhu ரெஃப்யூஜாக அடைக்கலமாக திறந்து கொடுத்தாங்க. அதன் மூலமாக பிரிசனுக்கு போக வேண்டியிருந்துச்சு. கடைசியில் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபேவரட் கோட் என்னன்னா, வரி டஸ் நாட் எம்டி டுமாரோ ஆஃப் இட்ஸ் சாரோ, இட் எம்டிஸ் டுடே ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த். திரும்ப நான் சொல்றேன், வரி டஸ் நாட் எம்டி டுமாரோ ஆஃப் இட்ஸ் சாரோ, but it empties today of its strength. நாளை தினத்துக்காக நாம் கவலைப்படும் போது இன்றைய நாளுக்குரிய பலத்தை நாம் இழந்து விடுகிறோம். தெய்வீக சமாதானம் நம்மிடத்தில் காணப்படுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுப்பதில்லை. So we have peace with God. அதன் மூலமாக அதனுடைய ரிசல்ட் வந்து, we need to have the peace of God. But when we don't have peace with ourselves, we lose the peace of God. அடுத்தது, we would not have the peace of God if we are not peaceful with others. மற்றவர்களோடு நாம் சமாதானமாய் இல்லாத பட்சத்தில் தேவனுடைய சமாதானம் நம்மிடத்தில் இருப்பது அரிது. இதை எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, 4:31-32 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Put away from you all bitterness and wrath and anger and wrangling and slander, together with all malice, and be kind to one another, tender-hearted, forgiving one another, as God in Christ has forgiven you. நாம் மற்றவர்களிடத்தில் சமாதானமா இல்லாத பட்சத்தில் தேவனுடைய சமாதானம் நமக்குள் காணப்படுவது கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் படித்த ரோமர் 13 நம்ம கண்டுபிடிச்சது என்ன? ஒரு முக்கியமான வார்த்தை, லவ் ஒன் அனதர். மோகன் அதை எப்படியோ பல இடத்துல பார்த்து, ஒன்று கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? லவ். ஜான் 13 லவ். சரி, நான் வேற ஏதாவது புக்ல அந்த 13 அதிகாரத்துல லவ் பத்தி இருக்குமான்னு பார்த்தா, டு மை சர்ப்ரைஸ் ஐ ஃபவுண்ட் ஹீப்ரூஸ் 13. ஹீப்ரூஸ் 13:1 லவ் பத்தி தான் ஆரம்பிக்கிறது. சோ ஆல் 13th சாப்டர் என்னவோ தெரியல, லவ், லவ் ஒன் அனதர், மியூச்சுவல் லவ், லவ் ஒன் அனதர், லவ். இஃப் யூ டோன்ட் லவ் அதர்ஸ், வி கேனாட் ஹேவ் த பீஸ் ஆஃப் காட். ஈவன் தோ காட் gave us his peace, made peace with us, but if we give ourselves to the desires of the flesh, if we worry too much, and if we don't live in peace with others, we won't have the peace of God. Nelson Mandela avara kurithu nichayama ungalku therinjirukumla. So he received Nobel Prize in 1993. சவுத் ஆப்பிரிக்காவில் பிரசிடென்டாகவும் இருந்தவர். வாஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் அவர் பிரிசனில் இருந்தார்ல. ஸோ அவருடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இஸ் மெசேஜ் ஆஃப் ரிகன்சிலியேஷன் நாட் வெஞ்சன்ஸ் இன்ஸ்பயர் த வேர்ல்டு ஆஃப்டர் ஈ நெகோஷியேட்டட் அ பீஸ்ஃபுல் எண்ட் டு செக்ரிகேஷன். சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த செக்ரிகேஷனுக்கு சமாதான முறைப்படி அதில் தீர்வை கண்டவர். அவர் என்ன சொல்றாருன்னா, as I walked out the door, and the door, prison door, toward the gate that would lead to my freedom, I knew if I didn't leave any bitterness and hatred behind, I would still be in prison. I knew if I didn't leave my bitterness and hatred behind the prison doors, I would still be in prison. If we carry any bitterness or hatred, then we still are in prison. He received Nobel Prize for Peace. 27 years he was thrown into the jail. ஆனா அந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது, as an ambassador of peace, peace of God. So இதுவரைக்கும் நாம பார்த்தது the prerequisites. Okay, now let's get into the particular. எபேசியர் 6:15 அதுல என்ன வாசித்தோம்? As shoes for your feet, put on whatever will make you ready to proclaim the gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாயும். When we have peace with God, and when we have the peace of God with ourselves and with others, then we are ready to proclaim the gospel of peace. தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கும்போது, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தத்தை நாம் அணிந்து கொள்ள தகுதி பெறுகிறோம். ஏசாயா 52:7 வாசித்தோம்ல, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. How beautiful upon the mountains are the feet of the messenger of peace, who announces peace, who brings good news, who announces salvation. How beautiful upon the mountains are the feet of the messenger. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய கால்கள். இதுதான் ரோமருக்கு எழுந்த நிருபத்தில் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 2 வேத பாடத்தில் கூட பவுல் எழுதும் போது இதே வசனத்தை அவர் திரும்பவும் குறிப்பிடுகிறார். ரோமர் 10:16 வாசிக்கிறோம், ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா 15 வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். How beautiful are the feet of those who bring good news. இங்க மலைகள் மேல் எவ்வளவு அழகானவைகள்னு சொல்லி இல்ல. Okay, it's common. And Paul writes to the church. சுவிசேஷத்தின் பாதங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதங்கள் ரெண்டு காரியம். First, be ready to proclaim the gospel of peace. எப்போ கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட தருணத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. But always be ready to proclaim the gospel of peace. இது குறித்து யோசிக்கும் போது எனக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது வந்தது என்னன்னா, What are you going to proclaim? ஒன்னும் இல்ல. How have you received peace with God? You are going to proclaim that. How have you received the peace of God as a result of having peace with God? How have you received the peace of God by not living according to the desires of the flesh? How have you received the peace of God by being peaceful with others? எதை நீங்க பிரசங்கிக்க போறீங்க, இதைதான் நீங்க பிரசங்கிக்க போறீங்க. கிறிஸ்து எனக்காக சமாதானமாக மாறினார், அதை அவங்களுக்கு சொல்ல போறீங்க மற்றவர்களுக்கு. அதன் மூலமாக எப்படி நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்கள், அதை தான் மற்றவர்களுக்கு சொல்ல போறீங்க. எப்படி உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கு? காரணம், என்னுடைய சரீரத்தை இச்சைகளுக்கு நான் விலக்கி வைத்திருக்கிறேன். So I have the peace of God. ஆனா இன்றைக்குள்ள உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களுக்கு எப்படி இந்த சிற்றின்பங்கள்ல இருந்து விடுதலை பெறுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனா fear, shame, guilt, சமாதானம் இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட போய், when you share about how you have the peace of God because you are able to overcome such temptations, that is the message of peace. உலகத்தாரை போல நீங்க கவலைப்படாமல் இருப்பதனால நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை மற்றவர்கிட்ட போய் சொல்லும் போது, I'm not worrying about today or tomorrow because he cares for me. My God cares for me. இதுதான் சமாதானத்தின் செய்தி. So be ready to proclaim the gospel of peace. Second, இதுதான் கொஞ்சம் அடுத்த நிலை, second stage. Always be ready to make your difference. Okay, first, be ready to proclaim the gospel of peace. How you have received the peace of God. உங்க ஸ்டோரியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க. Second, always be ready to make your difference to anyone who demands from you. Okay, இதுதான் முக்கியமான பாயிண்ட். 1 பேதுரு 3:15 வசனத்துல தான் இதை வாசிக்கிறோம். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், so when they ask you about your faith, then you have to be ready to make your difference. எப்படி சொல்லணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். முதலாவது, இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று நம்முடைய ஸ்டோரியின் மூலமாக நாம் சொல்ல போகிறோம். இரண்டாவது, இஃப் சப்போஸ் தே ஆஸ்க் யூ ஆர் ஆஸ்க் அஸ் அபவுட் ஆர் ஃபேத், தென் நம்ம அதை தெளிவாக சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். பி ரெடி டு மேக் யுவர் டிஃபென்ஸ். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கிறவர் வந்து ஒரு பாப்புலர் கிறிஸ்டியன். எப்போ அப்படின்னா 13th century பிகினிங்ல. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் மெண்டிகன்ட் ஃப்ரையர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணவர், ஃபவுண்டர். அவர் வந்து he received a vision from Matthew 10:7-10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:7-10. என்ன வசனம் அது? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், உங்கள் கச்சைகள் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வலிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். சோ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. கடைசியில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து he wanted to live in absolute poverty and through that he wanted to preach the gospel of Christ. அவருடைய ஃபேமஸ் பிரேயர் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், Lord, make me an instrument of thy peace. Make me an instrument of thy peace. சமாதானத்தின் பாதரட்சையை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் I think this should become our prayers. Lord, make me an instrument of thy peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. Lord, make me an instrument of thy peace. கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆவிக்குரிய போராட்டத்தில் இந்த உலகத்தில் ஒருவேளை பகை, வைராக்கியம், கொலை, பாவம் இவைகள் நிறைந்திருக்கும் போது ஆவிக்குரியவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவன் கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அந்த சமாதானத்தை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க ஆயத்த நிலையில் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். And let's pray, Lord, make me an instrument of thy peace. We have peace with God because of his grace and mercy. As a result, we will definitely have peace of God, but if we give ourselves to the desires of our flesh and world, we will lose the peace of God. If we give ourselves to worry and anxieties, we will lose the peace of God. If we don't live in peace with others, we will lose the peace of God. Having peace of God within ourselves and with others, those are prerequisite in order to be able to be ambassadors of peace. First, let's always be available, ready to share how we have the peace of God. Second, we should also always be ready and available to share how we have come to know the Lord Jesus Christ. What do we believe? We should be able to boldly, but with love and reverence, proclaim with others. ஆண்டவரே, திருச்சபையாக ஜெபிக்கிறோம் சுவாமி, Lord, make us an instrument of thy peace. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.